உங்களுக்கு எல்லாத்தையும் சக்தியை கொடுத்துருக்கிறேன். அப்புறம் ஓரளவுக்கு எல்லாம் செய்யணும், கொஞ்சோண்டு வீட்டிலயோ மற்ற நண்பர் இடத்துலயோ தொழில் செய்யறதுல சோறு வந்துச்சுன்னு இதை விட்டுறீங்க, இதை விட்டுறீங்க. அப்புறம் என்ன செய்யறீங்க, இந்த உணர்வின் அணுக்கள் அதை வளைந்த பின், அதனுடைய உணர்ச்சியில் வேங்கிய பின், அதை இந்த ஆன்மாவில் அதிகமான பின், அதை எடுக்கிறதுக்கு இதே தடை விதிக்கிறது. அதனாலதான் இதை உங்களுக்கு இந்த ஆத்மசுத்தி பசத்தை துரிதமாக கொடுத்தோம். எது எப்படி கேட்டாலும் அடுத்த நிமிஷம் ஒரு நிமிஷம் அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்குங்க. இப்ப நாம கையில மண்ணை பிசைஞ்சிடறோம், உடனே அவசரமா சாப்பிட போனோம்னா கை கழுவம் போறோமா? அல்லது கையில அழுக்கு படுத்திச்சு நோட்டில் எழுத போறோம்னா கை கழுவாம நோட்டை எழுதுறோமா? கையில தண்ணி உண்டு கழுவுனாலும் தொலைச்சிட்டுதான் நாங்க போறோம், அந்த நிமிஷம் ஆகுது இல்ல. அந்த மாதிரி குரு அருளை துணை கொண்டு மகிழ்ச்சியின் உணர்வை பெறும் தகுதியை பெயர்த்த பின் நீங்க ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் எத்தகைய நிலைகளை பார்வையில பார்க்கலாம் உணரலாம். ஆனா அந்த உணர்ந்தாலும் அந்த மகிழ்ச்சி நாள் சக்தியை சேர்த்து அந்த தீமையின் உணர்வுகளை அதை அடக்கும் உணர்வோட நமக்குள் கலக்கணும். கலந்தால்தான் நீங்க எப்படிதான் இருந்தாலும் கூட நீங்க பெரிய ஒரு தீமையை பார்க்காம இருக்க முடியும். நண்பர் இருக்கப்ப நானே வர்றேன், சாமி எவ்வளவு பேருக்கு உதவி செய்தாலும் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோட சாமி என்ன ஆச்சுன்னு ரொம்ப ஆர்வமா கேட்பீங்க. என்கிட்ட விளங்கியது பல நிலைகள் அந்த வேதனை. அப்ப நீங்க சாமி மேல பாசமா இருக்கும்போது இந்த வேதனை தான் நுகர முடியுதே தவிர வேதனை நீங்கணும்னு உங்களுக்கு அந்த எண்ணம் வர்றது கஷ்டமாய். சாமினால சொன்ன வாக்கு உங்களுக்கு நல்லதாகுது, ஆனா சாமிக்குள்ள பல நிலைகளை எடுத்து அது சந்தர்ப்பத்தில் அது முந்தைய நிலைகள் விளங்கி வந்தாலும் இந்த உடலின் கடைசி முடிவு அதுதான். ஆனால் அந்த கடைசி மொழி வரப்போகும்போது, இந்த உணர்வு வரப்போகும்போது, இந்த பாசத்தால் வரப்போகும்போது இந்த வேதனை நீங்க நுகர்ந்துடக்கூடாது. நுகர்ந்தால் உடனே எடுத்து அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வை எடுத்து சாமிக்கு நீங்க அந்த மகிழ்ச்சி நல்ல உணர்வு வளரணும்னு நீங்க திருப்பி சொல்லணும். சாமி நம்மளுக்கு சக்தி கொடுத்தாரே, நாம எப்படி சொல்றோம்னு இருக்கிறோம். இந்த உணர்வை நான் முதல்ல இந்த டைல காய்ச்சி வச்சிருந்தேன். அப்போ ஒருத்தருக்கு வந்த உடனே அந்த பாட்டில காயம் பண்ணு குருநாதர் அதுக்குள்ள இருப்பார். அந்த டயத்தை காட்சி வழிஞ்சா இது யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. குருநாதர் இருக்கிறார், இப்ப யார் வந்திருக்காருன்னு பாரு, காடி வந்திருக்கு. இப்ப யார் வந்திருக்காரு பாரு, முருகன் வந்திருக்காரு. அந்த பாட்டில் போ, உன்கிட்ட கெட்டதெல்லாம் காலி மாச்சிடும், குரு அருவாள் இது போடணும், உனக்கு நல்லா போகும், இதை கொடுத்துடணும். இதை கொடுத்து எல்லாத்துக்கும் அந்த முந்தி அந்த டயில பாட்டில கொடுப்பாங்க. பார்த்தோன்னு வாங்கி போவாங்க, எல்லாம் நல்லாயி போகும். இப்ப இந்த வாத நோய்க்கும் ரத்த கட்டுக்கும் மக்க எந்த நோய்க்கும் இதை கொண்டு கொடுத்தோன்னு பார்க்கணும். யாரும் வந்திருக்காங்க பாருங்க, இந்த அந்த பாட்டில் தெரியுங்க எல்லாம். இப்பவும் காமிக்க முடியும், அப்புறம் அந்த ஆசையை காமிச்சிட்டோம்னா போச்சு சொல்றாரு. அப்படி வந்தாச்சுன்னா எண்ணம் போற எங்க போயிடுது? ஏன்னா முந்தைய காமிச்சிட்டு வந்தேன், இதெல்லாம் குறைச்சிட்டு வந்தேன். கந்தசாமி அவங்க வீட்டுல நீங்க பார்த்தோம்னா அதை பாக்கணும் என்னென்ன நடந்ததுன்ட்டு. நான் பழனிசாமி அவரை கேட்டா போறோம், அவர் சும்மா உட்கார்ந்து எல்லாம் கண்ணில் தண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அம்மாவுக்கு ஒரு உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி அந்த உணர்வலைகள் இங்க என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இங்க வந்தேன். அப்ப நான் இங்கே கோயில் அவங்க கோயில வச்சு, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்க வீட்டுல வச்சு என்ன செய்யறாங்கன்னு நான் பாத பூஜை குருநாதர் பேரை வச்சு பாத இத வச்சு அந்த பாத பூஜை செய்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மண்டபமே கட்டினது வச்சு நம்ம குருநாதருடைய அருள் இங்க படணும் அப்படின்னு வச்சு அங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. 48 நாள் எனக்கு இவங்க பீடி சிகரெட் எல்லாம் வாங்கி வந்து கொடுத்துருவாங்க. ஒரு நாள் இங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, காசு இல்ல, ஒரு 10 ரூபா தாள் புது நோட்டு வருச்சு. அப்புறம் எடுத்து அவசர அவசரமா எடுத்து கையில கொடுத்து சிகரெட் வாயிடாங்க. அப்ப சிகரெட் எக்கச்சமா குடிப்பேன் வாங்கிட்டாங்க சொல்லிட்டு. இதெல்லாம் அந்த 10 நாள் உள்ளது எத்தனையோ நிலைகள் புது புது நோட்டா வரும் ஆசை மீனிங் இல்ல. இவங்க போயிருவாங்க, ஒருத்தரையும் தாண்டி சீக்கிரம் பசங்க வருவாங்க, அவங்க ஒருத்தரையும் தான். இப்படி எல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கும் போது அந்த கோயம்புத்தூர் அந்த அம்மா வந்தது சாமிக்கிட்டு அருள் வாக்கு வாங்கிட்டு வந்த உடனே சில அவங்களுக்கு இந்த உணர்வு ஆவியின் செயல்கள் என்ன, அந்த உணர்வின் அலைகள் எப்படி இருக்குன்னு அதன் ரூபமா காமிச்சு. அந்த அம்மாவுக்கு எப்படின்னு கேட்டா இதுல போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தாரு, அவருக்கு சம்சாரம் அது உடல்ல ஒரு மந்திர ஆதிப்பு இருந்துகிட்டு அதை சிலைகள்லாம் செய்யும். அத அவங்க கிட்ட போனோடனே பல நிலைகள் எல்லாம் அந்த செய்யணும் எடுக்கிறது தோசை எடுக்கிறது எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதனால அவங்க கிட்ட இவங்க போயிட்டு வந்தவங்க எப்ப இருந்தாலும் வழக்கமா போயிட்டு வருவாங்க. அப்ப அந்த உடல்ல விளைந்த ஆவிகள் இங்க எப்படி இயங்குது அப்படின்ட்டு, அப்ப இவங்க கிட்ட இருந்து வரப்போது அவங்களுக்கு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த தோஷங்கள் எடுத்து எடுத்து அந்த அம்மாவுக்கு மேலெல்லாம் அரிப்பு இதெல்லாம் ரொம்ப பயங்கரம் எல்லாத்துக்கும் செய்ய நேர்ந்தது நிவர்த்தியாச்சு. அப்புறம் அங்கிருந்து அவங்க பாலக்காடு இந்த மாதிரி சாமி வந்திருக்கான் இவங்க சொன்னா வந்தாங்க. அந்த அம்மா சொல்லுங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஜோசியம் சொல்லணும், அதை சொல்லும், உங்க வீட்டுல சேவை நிச்சயிருக்காங்க அதை செய்திருக்காங்க இதெல்லாம் சொல்லும், இதெல்லாம் செய்தனுங்க எல்லாம் முருகன் அருள் தானுங்க எனக்கு கிடைச்சது, இத்தனை செய்தி எனக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்ன. அப்புறம் நீ இந்த மாதிரி இதை செய்யாதம்மா, இதனுடைய உணர்வுகள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி செய்யணும்னு அதெல்லாம் அந்த அம்மா விட்டுருச்சு. ஆனாலும் அந்த ஆவியின் தொடர் உணர்வுகள் இங்க அடிக்கடி போனாலும் இந்த உடல்ல வந்து எப்படி செய்யுது அப்படின்னு திருதூர் ஆவிய நிலைகளை செயல்படுத்துறதுக்கு அங்க அந்த அலைகள் வந்துகிட்டு இருந்தது. அப்போதான் இங்க வந்தது. இங்க வந்த உடனே அப்பதான் நம்ம கந்தசாமி அவங்க தம்பி பையனுக்கும் காட்சி கொடுக்கும், கந்தசாமி அவரு நம்ம பழனிசாமியோட மகளுக்கும் காட்சி கொடுக்கும். எல்லாம் சொல்றதெல்லாம் அப்படி அப்படி அவங்க சொல்லிதான் இவங்க கஷ்டமெல்லாம் நிவர்த்தி, இந்த கதவை திறந்த விடு அப்பதான் இதெல்லாம் அவனுக்கு நிவர்த்தி ஆகும் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிதான் படி. ஆனா அந்த நேரத்தில் அவங்க பட்ட கஷ்டம்னு என்னது ஒரு ஒரு ரூபா கூட வாங்குற ஒரு பத்துக்கு வாங்கணும்னாலும் கஷ்டம், பெரிய குடும்பம் எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கு, அரிசி பருப்பு வாங்குறது கூட அந்த அளவுக்கு சில இதுகள் அது கூட எப்படி வந்ததுங்க. இவர் ஏழை ஏமாத்தினவர் மங்களூர்ல பார்த்து பிடிச்சி அவர் அகோண்டி என்ன இங்க எடுத்து கொடுத்தாங்க எங்க சாமி வந்த. ஆமா இல்லன்னா அங்க வந்துட மாட்டேங்க. அப்ப இந்த மாதிரி சொல்லி அப்பதான் இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப இங்க வரும்போதெல்லாம் அங்க இதுகளை சொல்லி இது பண்ணிருந்தோம். அந்த அம்மா வந்தது, அவர் சம்சாரம் மூத்த சம்சாரம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி கண்ணாடியை போட்டது, இதே நடக்க ஆரம்பிச்சது, அது இருமலை இருமலெல்லாம் இரும ஆரம்பிச்சது, அதை நடந்து காட்டினது, அதை போற சொல்ல ஆரம்பிச்சு, இவர் புஷு புஷுன்னு அழுகிறாரு, இவருடைய பிள்ளைகள் அம்மானு தாய் பிடிக்க போகுது. ஒவ்வொருத்தரும் பார்த்தோன்னே இந்த தாயின் உணர்வு வந்து எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு. இவங்க வீட்டில் இருந்து நடந்ததுதான் எதுக்குன்னு சொன்னா, இந்த உணர்வலைகள் மனித உடலுக்குள் ஆனால் எப்படி செயல்படுதுன்னு கண்டு உணர்றதுக்கு தான். அப்பதான் நம்ம அடிக்கடி அதுல இருந்து நாங்க வரப்போகும்போதுன்னா நாங்க திருநெல்வேலி அவர்கிட்ட பேசிட்டு நடந்த நிகழ்ச்சிகள் நடக்க போற நிகழ்ச்சிகள் எப்படி இருக்குங்க எல்லாம் அந்த விடிய விடிய 4 மணி வரலி பேசுவோம். அந்த 4 மணி ஆகி போச்சுன்னா நான் அங்க போயிடுவேன், இவர் தூக்கத்துக்கு போயிடுவாரு, அந்த சப்தரிஷி மண்டல அந்த குருவாரோட அங்க போயிடணும், அப்புறம் இவங்க போயிடுவாங்க. ஏன்னா இந்த நாம இவர்கிட்ட பயத்தில் படுத்துறோம் அது தெரியக்கூடாது இல்ல, அதனால நல்ல தூக்கம் வந்தவரப்பா நீங்க போய்க்கிறோம். இப்படி எல்லாம் அந்த வாழ்க்கையை தெரிஞ்சது. அதே மாதிரி அவங்க தம்பி பையனுக்கு இது வரும், திடீர்னு ஏதாவது சொன்ன அந்த இடத்துல வேல் மாதிரி அப்படியே அடிச்சு விடுங்க, அப்படியே வேல் விழுங்க, அப்படியே மைண்ட் விழுந்துடணும், அப்புறம் சொல்றதெல்லாம் அப்படியே கரெக்டா இருக்கும். எல்லாம் சொல்றது நடக்கிறது எல்லாம் அது அது பாட்டுக்கு இருக்கும், என்னென்ன நடக்குதுன்னு அவனுக்கு இந்த நிலையில தெரிவிச்சு. கடைசியில் அவன் என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, அவனே சாமி ஆக ஆரம்பிச்சிட்டனும், சாமிக்கு ஒகனை சொல்ல ஆரம்பிச்சிட்டனும். நடந்த நிகழ்ச்சிகள். ஆனா அவங்க வீட்டுல அந்த பெரிய பிள்ளைக்கு காட்சி கொடுத்தது, சில நிலைகள் அந்த குடும்பத்துக்கு நல்லது சொன்னது. ஏன்னா இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நான் அனுபவ ரீதியில தெரிஞ்சுட்டு இந்த இதுகளை சொல்றேன். ஏன்னா உங்ககிட்ட மனசுல இன்னும் சில பேர் நடந்த நிலையை நீங்க அவங்க கிட்ட கேட்டான்னு அந்த தெரியும். அதனால இந்த உணர்வுகள் அங்க எடுத்துக்கொண்ட பின் அதை செயல்படுத்தும். அதே சமயத்தில் இவங்க கிட்ட அந்த அவர் பையன் பிறந்ததுக்கு ஜாதகத்தை தேடி 8 கிரகங்கள் ஒன்று சேர்ந்த நேரத்தில் பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு பழனியில ஒருத்தர் அந்த இதை போட்டு சொல்லிட்டு வருவாங்க. அவர்கிட்ட இருந்து என் சனியன் பிடிச்சிருச்சுன்னு இதை கொண்டு கூடையை போட்டு போச்சு. அப்ப அவங்க தறியில எல்லாம் பார்த்தோம்னாங்க வேலை செய்யறாங்கன்னா அந்த கைகாலெல்லாம் வீங்கி போகும். தொழில்கள் சரியா ஆள் வேலைக்கு வர மாட்டாங்க. இந்த நிலைகள் எல்லாம் நாங்கள் வந்த சந்தர்ப்பத்தில் இந்த இதாகுது. அப்ப உங்களுக்கு ஏட நாட்டம் கிடையாது. இவருக்கு பழனிக்கு நான் எப்படி போனாலும் பழனி முருகனை மறக்க மாட்டாங்க. சித்தி ஆயாச்சுன்னா பழனியில பார்க்கலாம். காசு இல்லைன்னா கூட நடந்தாவது போயிட்டு வந்துடுவாங்க. நடந்து போனாதான் முருகனுடைய சக்தி கிடைக்கும்னு அந்த அளவுக்கு அந்த குடும்பமே இந்த முருக பக்தனுடைய நிலைகளை செய்தது. நீ முருகனுடைய நிலைகளையும் செய்திருக்கிறான். ஆனாலும் அங்க போனோன்னு அந்த குளத்துக்கரையில வச்சு அவர் மெல்டி மேல் ஏதோ குண்டடிப்பட்டு கால் கொஞ்சம் ஊனமாய் போச்சு. அவர் ஜோசியங்களை வாங்க இது பண்ணிட்டு பலகரை போட்டு எல்லாத்தையும் சொல்லுவார். அதுல இவங்க சிக்க அவங்க ஒண்ணும் நேராவே நான் என்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஆமா அதுக்கு முன்னாடி இவங்க வந்து எங்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. உடனே அதை ஏதோ சொல்லி எட்டு விதமான கலர் எட்டு பீஸுங்களா பீஸுமே முழுசாங்க எடுத்து போட்டு இதெல்லாம் படித்து நான் ஓடி போயிருந்தீங்க சொல்லி நான் ஓடியே போயிருந்த கிழங்கு ஓடி போயிருந்தேன். இந்த ரூபாயெல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்துட்டார். துணி இனி எல்லாத்தையும் அடிப்பிட்டு இதெல்லாம் தோஷம் கழிஞ்சிருச்சு. இப்ப இவங்க செய்த சேட்டைதான் எந்தெந்த ஆவியுடைய நிலையில் இருந்ததோ அவன் உணர்வுக்குள் பயந்து தந்தை கிரகங்கள் எட்டு கிரகங்கள் தோன்றிருக்குன்னு இவங்க ஜாதக பதிப்பு அவங்கிட்ட உள்ளுக பதிவு செய்து இந்த எண்ணத்தவே இவங்களுக்குள் உருவாக்கப்பட்டு அவன் நினைவே கொண்டான். ஆனால் இதுக்காக வேண்டிய ஜோசியங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் இதெல்லாம் செய்து அங்க வரும். இப்ப இவங்க குடும்பம் எல்லாம் ஒன்னா இருக்கும். ஒரே குடும்பம் ஒரு மொட்டை அரிசி வாங்கினா இன்னாருக்கு இன்னாரு இன்னாரு இன்னாருன்னு அந்த பங்கு போட்டு அதுல எல்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்காது. அது ஒரு சமசான மாதிரி எல்லாத்துக்கும் அதே அளவுல பங்கிட்டு இது பண்ணி வர்றாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல இப்ப அந்த பதிவு செய்தது இன்னைக்கு வரையும் அவருடைய நிலைகள் சீர்திருத்த முடியல. அந்த உணர்வுடைய ஆவிகள் அவனுக்குள் பதிவாக்கி நாம சொன்னா கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப அதை கூட எதிர்க்க ஆரம்பிச்சோம் ஒரு சமயம். அப்புறம் அது உற்றுப்பான்னு சொன்ன ஒருபாடு அப்புறம் தன்னால அப்புறம் மாறி இப்ப ஓரளவு கேட்கிறான். காரணம் பதிவு செய்த உணர்வுகள் அவனால மாற்ற முடியல. ஆனா அவன் செய்து கொண்ட உணர்வுகள் வீட்டிலே படர்ந்து இன்னைக்கு அந்த குடும்பத்துல பழஞ்சாம் படுற பாடம் பார்த்தோம்னா என்னதான் இருந்தாலும் இந்த ஆத்மசுத்தி செய்தாலும் இதுதான் அவர் அந்த வலுதான் அவரை காப்பாத்துது. அவர் கேட்டாதான் தெரியும் அந்த உணர்வுகள் என்னென்ன செய்து இந்த பக்கம் மூத்த மக, இந்த பக்கம் இன்னொரு மக, இந்த பக்கத்துல மக. ஏன்னா மூத்த தரத்து பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பேருன்போடு அதுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு அது பெரும் நிலையோட அவருடைய இடையதாரமும் இணைந்தேதான் இருக்குது. எந்த குணம் தன் பிள்ளைங்கிற எண்ணங்கள் எடுத்து செய்தாலும் இந்த உணர்வுகள் அதை எதை செய்து இவங்க இந்த மந்திரத்தால் செய்து கொண்ட இந்த பதிவுகள் ஆவியாக நிற்கப்பட்டு இதாக இந்த இவங்களுக்கு இராணவற்பாடுதான் இவங்க கிட்ட வாங்கிட்டு வகுத்தாங்க. அதே ஆவியாக அந்த மந்திரக்காரது நான் அந்த சித்தான புதுசுல என்கிட்ட வர்றார். வந்த உடனே சாமி என்னை ரசிக்கணும் அப்படின்னாங்க. என் குடும்பத்துல பெரிய தொல்லையா இருக்குங்க. என் பையனுக்கு ஏதோ ஒண்ணு ஆணி விட்டுருச்சு புறம் ஓடிடுச்சு. இது ஒண்ணும் செய்ய முடியல. என்னை காப்பாத்தனுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இதெல்லாம் கேட்டு அப்ப அதை கேட்டுட்டு வந்த உடனே அவர்கிட்ட சொல்றேன். அப்பா நீ இந்த மாதிரி வாடகைக்கு வாங்கிட்டு வந்து நீ இங்க கொடுத்துட்ட காசு வாங்கி இன்னொருத்தர் கொடுக்குற அவங்களுக்கு கொஞ்சம் நீ கொஞ்சம் எடுத்துக்கிற இந்த பாவத்தெல்லாம் நீ ஏத்துக்கிற பிறருக்கு நல்லது சொல்றதோட மட்டும் இல்லாதபடி இந்த பழனிக்கு தேடி வர்றவங்க கிட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கெடுக்கிறதுக்கு என்னென்ன சக்கரங்களை வாங்கி கொடுத்த என்னென்ன நிலைகளை எடுத்திருக்க நீ யாருகிட்ட வாங்கி கொடுத்த நீ காசுதான் பிழப்புன்னு எண்ணிட்டு இருக்கிற இது உனக்கு என்ன செய்யும் அப்படின்னு நிலைகளை சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தோம்னா நான் சொல்லிட்டு வந்த ஒரு பத்து நாளுக்குள்ளுங்க அவன் குளத்துக்குள்ள போய் ஏதோ செய்திருக்கிறாங்க. அவன் அங்கேயே விரைச்சி கிடக்கிறான் குளத்துக்குள்ளுங்க பின்னாடிதான் குளத்துக்குள்ள விரைச்சி கிடக்கிறான். ஆனா அவனை யாரும் அடிக்கல ஒண்ணு செய்யல. இந்த ஆவியின் தன்மை அவனை வீழ்த்தது. அந்த வீழ்த்திய பெண் இவருடைய ஆன்மா எதை கொண்டு யாருகிட்ட செய்தாங்களோ அவன் உடல்ல போகிறது. இதையெல்லாம் பின்தொடர்ந்ததான இந்த அனுபவத்துக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன். ஏன்னா நானு குருநாதன் நேரடியாவே அனுபவம் பெற செய்தார். ஆனா அவருடைய சக்தியில இத்தனை கேட்ட எனக்கு பல ஆதிகளை சிக்கிட்டு நான் தெரியும். எல்லாம் அறிகிறதுக்கு குரு அருள் இருந்தது. ஏன்னா இப்ப நாம ஒவ்வொருத்தரும் நம்ம குற்றவாளியா நினைக்கிறோம், இப்படி இவ்வளவு செய்தனே என்னை இப்படி செய்யறானே என்று நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த சாவலைகள் பாவலைகள்ங்கிற இந்த உணர்வுகள் அவங்களை பதிவு செய்து நல்ல இரக்கத்தோட நல்லது செய்தாலும் பிறர்கிட்ட சாவலைகள் அவர்களை துன்பப்படுத்தும் போது இன்னொருத்தர அந்த உணர்வுகள் இவருக்குள் இருக்கப்பட்ட அதே உணர்வு இங்க வேலை செய்யும். நீங்க ஒரு விஷயத்து உருவாகிருச்சுன்னா நீங்க எங்க ஊனாலும் அந்த உணர்வு எடுத்துதான் விளையும். இது நம்ம உடல் ஒரு நிலமாறி நாம் எந்த எண்ணலைகள் எடுக்கிறோமோ விளைஞ்சிடுச்சுன்னா சூரியன் எப்படி அந்த உணவின் சக்தி எடுத்து மற்ற வித்துகளுக்கு கொடுக்குதோ நம்ம உயிர் நம்ம உடலுக்குள் ஒரு சூரியன் இந்த உணவின் அணுக்களை உருவாக்கிடுச்சுன்னா நீங்க எந்த ரூபத்தில் அதுக்கு அது அலைகளை எடுத்து உடலுக்கு உடல்ல பரப்பிட்டார், அதுக்கு உணவு கொடுத்துட்டார். ஏன்னா இந்த அனுபவம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இப்ப நான் இதை சொல்றேன். இதுதான் எல்லாத்தையும் வர சொன்னேன். நான் ஊரெல்லாம் சுத்தினா அப்பப்ப சில நிலைகளை சொல்லியிருப்பேன். ஏன்னா அது சம்பந்தப்பட்டவங்க இங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட அதை நேரடியா தெரிஞ்சுட்டேன்னு இதை நான் விடி விடி பேசுவோம். இந்த மாதிரி அந்த நிலையானது. அதுக்கப்புறம் விடாப்பிடி நிலையில இவங்க எடுத்துக்கொண்ட உணர்வுகள்ல ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல இறக்கத்தோட தான் நல்லது செய்து வந்தாங்க. இருந்தாலும் இவங்களுடைய வளர்ச்சிகள்ல சில தடைகள் வளர்ச்சிக்கிட்டு வளரப்போம் போது அதுல கொஞ்சோண்டு இந்த சடங்கு அதாவது இந்த சடவு சங்கடம் வெறுப்புங்கிற வகையில் அதை இட கொடுத்த உடனே இவங்களுக்குள்ள நிச்சயம் அடிக்கடி கொஞ்சம் வெறுப்புகள் வரும். சகோதரர்களுக்கு வெறுப்புகள் வரும். அப்ப வெறுப்புகள் வரும்னா அந்த நேரத்தில் அந்த வெறுப்புகள் வளர நேரத்தில் எப்படியோ அங்க வந்துடும். வந்து மீண்டும் எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வச்சு எல்லாம் தியானம் பண்ணுவாங்க. பெண்கள் அதை ஆண்கள் ஒத்து வந்தாலும் கூட பெண்களுக்குள்ள ஒண்ணு ஒண்ணு கடவுடா கடவுடாங்க சாத்தம்னா இருக்கு. அப்புறம் எல்லாரும் இங்க இருந்து வீட்டுக்கு உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க, மறுபடியும் அது வளர்ச்சி ஆகும். ஆனா வளர்ச்சி ஆகி வந்தாலும் கூட எல்லாம் ஒன்னா வந்தது. பையங்கள்லாம் கல்யாண பருவம் வந்துச்சு, அவன் கல்யாணம் பண்ணணும்னு அப்பா பேச்ச கேட்கறதுல ஏசி வந்துட்டான். எல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க இந்த உணர்வுடைய தன்மைகளை இவர்களே பைத்தியக்காரர்களா என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவர்களாலும் வளரப்பட போகும்போது இவர்களுக்கு என்ன தெரியுங்கிற நிலையில இந்த குழந்தையுடைய உணர்வு போகும்போது நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இங்க எடுக்க முடியல. அதுக்கு தகுந்த மாதிரி நான் சிக்கன இடமும் அப்பேற்பட்ட இடம் இங்க வரவும் முடியல. இங்க வர முடியல. சாமி வருவாரா வரமாட்டாரா வருவாரா வரமாட்டாராங்கிற அந்த சோறு உணர்வுகள் அதிகமானது. இப்படி சில இதுகளுக்கு எவ்வளவு நாம் வளர்ந்து வந்தாலும் நாம் எண்ணியதை நம்ம உயிர் அந்த உணர்வின் அணுக்களாக மாறும்போது அதை காக்கும் காவல்காரனாக இருப்பதும் உயிரே, அந்த உணர்வுக்கு உணவு கொடுப்பதும் உயிரே, அந்த உணர்வை இயக்கிக் கொண்டிருப்பதும் உயிர் தான். ஆனால் இந்த ஆறாவது அறிவு கொண்டவங்க இதை நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த மெய்ஞான உணர்வு இதோட இணைக்கப்படும் போது அதையும் காக்கப்படுவதும் அந்த ஆண்டவனாக இருப்பதும் உயிர். எண்ணீரை இறையாக்குவதும் இறைவனாக இருப்பதும் உயிர். இறையின் உணர்வை அது தெய்வம் செயலாக்க போகும்போது தெய்வமாகவும் மாற்றிக் கொண்டிருப்பதும் உயிர். ஆண்டவனாக இருப்பதும் ஈசனாக இருப்பதும் உயிர். இதுதான் முதல்ல நாம் அந்த உயிரை கடவுள சுருக்கமாக காட்டி இந்த உணர்வின் செயலாக்கங்களை உயிரே கடவுள் என்ற நிலைகளை அப்படி எனக்கு வந்து சொல்லி வந்ததுதான். அதை வைத்து உயிரே கடவுள் என்ற நிலைகளுக்கு புறப்படும் போது இந்த உயிர் நமக்குள் கடவுளாக இருக்கின்றார், ஆண்டவனாக இருக்கின்றார், எண்ணியை இறையாக்குகின்றார், இறையின் உணர்வின் செயலாக்கும் போது தெய்வமா இருக்கின்றார், உரையின் உணர்வின் தன்மையை சிவமாக்குகின்றார். ஆக எழுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை வினையாக்கி வினையின் நாயகனாக அதை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். தான் இந்த நாயகா இவ்வளவு பெரிய பேருண்மையே நமது குருநாதர். இந்த மகரிஷிகள் கண்டுவன அந்த உணர்வை நேரடி அனுபவத்தில் கொடுத்துதான் கொண்டார். ஆனா இப்ப நான் எத்தனை கஷ்டங்களை பட்டிருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க. இதை அறிஞ்சுகிறதுக்காண்டி சோறும் இல்லை தண்ணியும் இல்லைங்க. ஒரு சமயம் இறக்க போகும்போது இதே செய்கைகளை வச்சிருக்கும்போது சித்தாயாச்சு. ஒரு பொடிகடலை கடலங்க வந்திருப்பாரு, நம்ம கூட இருந்த உடனே அங்க இது வந்த உடனே மாரியப்பாப்பதான் வருது. ஏன்னா அவங்க சைக்கிள் கடை அப்பு வாங்கினது இன்னும் கடன் கொடுக்கல. பாக்கி நான் சைக்கிள் கடையில சித்தாயிட்டு இருக்கும்போது வந்தாரு இவர். அப்புக்கு காசு வாங்கறதுக்கு அங்க வந்தாரு. இங்க வந்து பார்த்தா சாமி இதுகளை சொல்லிட்டு இருக்கிறார். அத பார்த்த உடனே அந்த நம்ம குருநாதர் எப்படி பைக் அடிப்பாரோ அது மாதிரிதான் பைக் அடிக்கிறது சில இதைகளை சொல்றது. ஏன்னா அந்த உணர்வின் இயக்கங்கள் இந்த உடல்ல எப்படி இயக்குது. ஏன்னா குருநாதர் அவருக்குள் உணர்வின் ஒளியும் சரீரமாயிட்டாரு. இந்த உடல்ல விளைந்த உணர்வின் அலைகள் இங்க எப்படி இருக்குது. இப்ப இது மாதிரிதான் இப்ப சில பேருக்கு இந்த காட்சிகளை கொடுத்த உடனே குருநாதர் எனக்கு வந்து சொல்றாரு சொல்றாருன்னு சொல்லுவார். ஆனால் அந்த உயிர் இந்த உணர்வின் தன்மையை அவர் எதை எதையெல்லாம் அவர் உடல்ல விளைவித்தோ அந்த அலைகள் எல்லாம் உண்டு. அந்த உடல்ல உணர்வை ஒளியாக மாற்றி உணர்வின் அலைகளும் இங்கே உண்டு. அப்ப அந்த உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு இன்று சப்தரிஷ மண்டலமா இருக்கிறாங்க. அதுல நாம எதை பிரிச்சு எடுக்கணும், அதை எடுக்கணும். அதை விட்டுட்டு இப்ப வாழ்க்கையில குருநாதா உனக்கு இதெல்லாம் ஈரண்டா எனக்கு இதை கொடுறாங்க. அப்ப இந்த உணர்வின் ஆசையால் இது நுகர முடியுது. அவர் உருவத்தை பார்க்க முடியுது. குருநாதர் எனக்கு வந்துட்டாரு. அவர் பைத்தியக்காரத்தனமா எப்படி இருந்தாரோ அதெல்லாம் அதை செய்யும். அப்ப நான் அந்த சித்தாயிட்டு இருக்கும்போது தண்டபாணி கொஞ்சம் தைரியமானவன். நாய் விரட்டிட்டு வந்தா இரு நீங்க என்ன பயப்படுறீங்க. சின்ன வயசுல மூணு நாலு வயசுல அவன் வந்த உடனே அங்க வந்து நான் அந்த சித்தான புதுசுல அங்க வந்து வேணையைதான் படுத்துருந்தேன். இவன் போய் இந்த துரு துரு இந்த போய் பூஜை ரூமுக்குள்ள போய் எதை வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கும்போது படுத்துருவேன் பாட்டு போய் என்ன எழுக போயிருந்தான். அங்கே அந்த இவனுக்கு காட்சி கொடுத்து மிரட்டணும்னு அன்னைக்கு வந்து பஸ்ல வந்து அன்னைக்கு எல்லாம் பயப்படுறாங்க. இந்த ரூமுக்குள்ள தனியா போக மாட்டேங்கிறாங்க. இந்த இதுகள் எல்லாம் வச்சு பூஜரமா வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி அங்க நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு சம்பவம் நடந்தது. ஒரு மிலிட்ரி போயிட்டு வந்தவர் ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டாங்க. ஆனா அவரு அது டீக்காவில லீவ்ல மெம்பர் இங்க வந்தவர் பாரு. சாமியாவது பூதமாவது அதான் அசிதாகுன்னு அவங்க மச்சினரும் அவர் ரேடியோ மெக்கானிக்கல் சித்தான உடனே இவங்க சைக்கிள் மச்சனம் கிடைக்க வந்தவர். நான் சைக்கிள் கடையில இருந்து இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது. அங்க ரோட்டு மூர்த்தி தான் மூர்த்தியோட மச்சன. அது அந்த இதுல நம்ம கன்னிவாடியில் அவர் இருக்கிறார் மூத்தக்கார். அவரு கீக்காங்க. இவர் வந்தவொடனே நம்ம வந்தவொடனே நயனாக்கு நல்ல பயிற்சி முடிச்சு ஊரை ஏமாத்துறதுக்கு நல்ல வழியன்னு சொல்லிவிட்டு நம்மளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சைக்கிள் தான் ஏன் எல்லாம் ஏமாத்துற மாதிரி ஊரை ஏமாத்தி பழகலாம்னு பாத்தீங்களா அப்படின்னு சாமியாவது போதுமானு இவர் இப்படி சொல்றாரு. அவரு மச்சினே அவரு ஏன் பயிற்சி பிடிச்சு தெரியறீங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்க யாருன்னா பந்திமலை சாமியாருக்கு சொந்தக்காரர். அவர் ஊரவே ஏமாத்திட்டு வரீங்க, நீங்களும் ஊரை ஏமாத்துறீங்கல்ல மந்திரங்கள் சொல்லி அப்படின்ட்டு.